சிகட சக்கர செம்முகம் ஐந்துள சகட சக்கர தமரை நாயகன் அகட சக்கர மணியாவுரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவோர் விழிக்கு துணை தரும் மென்மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாயின் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிருதோளும் பயந்ததனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே உத்தமன் உமையாடோடு உயிர்தோறும் ஒழித்து நின்ற அத்தனை ரகசியத்தை அம்பலமாக செய்தார் வித்தக வியாக்கிரபாதமிகு பதஞ்சலி முனிவன் எத்தனை சமர்த்தர் என்று எண்ணினால் விடுவேரே போதம் ஒரு சூதமுனி புகன்றகாந்த புகழ்கடலில் படிந்ததன் உட்பொருளாதான மேதகுவன் குணலருந்தி வையம் மெய்ய வெய்யதுயர் பரவி எனதம்மை தீரன் தாத உள்வும் பொழி காஞ்சி குவட்டிலேறி சரதி அமுது நினைகசன் தமிழதான காதன் மழை பொழிந்த அருக்கொண்டலான கச்சிய பண்பாத மலர் உச்சி வைப்பாம் கச்சிய பண்பாத மலர் உச்சி வைப்பாம் சிரான கோல காலநவமணி மலாபிஷேக பாரவிகுவித தேவாதி தேவர் சேவையுங்க மலரும் சிராடு வீர மாது மருவிய ஈராறு தோழும் நேழும் அரியழி சிராகமோது நீப பரிமள இருதாளும் ஆராத காதல் வேடர் மடமகள் சிமூதமூர்வலாரி மடமகள் ஆதாரபூத மாகவலமிட முறைவாழும் ஆராயு நீதி வேலும் அயிலும் ஞானபிராமதாபவடிவம் அவாதனேனோ நானோ நினைவது பெறவேனோ எறாரும் மாட கூட மதுரையில் மீதேறி மாறி ஆடும் இறையவர் ஏழேழு பேர்கள் ஊறவர் பொருள் அதிகாரம் இடாய உமர் போல வணிகரில் உடாடியால வாயில் விதி செய்த லீலா விசார தீரவரதர குருநாத குரளியால் முன்பிய நினைபவன் இடருமாறு பானு மறைவு செய் கோபாலராய நேயமுளரில் மறுகோனே வாயும் வயலிய கோநாடு சூழ்வேராலி மலையுரை பெருமாளே ஏ பார்வதி பதே கச்சியப்பர் திருவடி வாழ்க வாழ்க வாழ்கவே. அருளே வடிவாகிய அம்பலவாணருடைய பெருங்கருணையினாலே கந்த புராணம் என்கின்ற ஞான களஞ்சியத்திலே தோத்தரம் என்கின்ற பகுதியிலே சுப்பிரமணியர் தோத்தரம் நூற்பயன் வாழ்த்து ஆகியவை பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய முயல்கிறேன். முதலிலே விநாயகர் தோத்தரம், பிறகு முருகப்பெருமானுடைய தோத்தரம். கந்தபுராணம் என்பது நம்முடைய தமிழுக்கும் சைவத்துக்கும் கிடைத்த ஒரு பெரிய அருள் நிதி, தமிழுக்கும் சைவத்துக்கும் கிடைத்த பெரிய சொத்து. அது சொத்து உள்ளவன் அனுபவிக்காமையும் போட்டு பலனடையாம இருக்கிற ஆள் இருக்கான் இல்லையா? நிறைய சொத்து இருக்கும், அதை நல்லா பராமரிக்காம அதுல பலன் பெறாம இருக்கிற நிறைய பேர் இருக்கான். சொத்தை வைத்து அதனாலே பலன் பராமரித்து பலனடைகிறவன் நிறைய பேர் இருக்கிறான். நாம வந்து அந்த சொத்தை பராமரிச்சு அதுல பலன் அடைய வந்திருக்கிறோம். அதனாலே இது அனுபவிக்கின்றவர்களுக்கு அது பலன் தருகிறது. அனுபவத்தில இல்லாதது பலன் தரும். அனுபவத்தில வருவது பலன் தரும். அனுபவத்துக்கு இல்லாம சும்மா கிடந்துச்சுன்னு வச்சு உங்க நிலம் நல்ல நிலம், தண்ணீர் வசதி. என்னோட ஜாதகம் பார்க்க வரவ சில பேர் சொல்றாங்க தண்ணீர் நிறைய இருக்குதுங்க, நல்ல நிலமுங்க, ஆனா 3 வருஷமா அதை பாடுபடவே முடியலங்க அப்படி சொல்றாள் நிறைய இருக்காங்க. அதனால இப்படி நமக்கு கிடைத்த சைவ சமயம் உயர்ந்தது. சைவ சமயம் உயர்ந்தது, நமக்கு கிடைத்த கடவுள் உயர்ந்தது. நம்ம கடவுளுக்கு மேல கடவுள் இல்ல, இதை நீங்க அடிப்படையா வச்சுக்கணும். நம்முடைய கடவுள் யாரு? சிவபெருமான். நம்முடைய சமயம் இந்த அடிப்படை இருந்தா தான் இதெல்லாம் ருசிக்கும், உண்மையும் தெரியும். நம்முடைய கடவுள் சிவபெருமான், நம்முடைய சமயம் சைவசம், நம்முடைய சின்ன திருநீர், நம்முடைய மந்திரம் பஞ்சாட்சரம். இது மாதிரி யாருக்கும் கிடைக்கலங்கிறேன். இவன் மற்ற சமயங்களும் கிடைக்கல. எதனால நம்முடைய கடவுள் உயர்ந்தவர் என்றால், பிறப்பு இறப்பு இல்லாமையினாலும் நம்முடைய கடவுள் சிவபெருமான் பிறப்பு இறப்பு கிடையாது. அதே மாதிரி உமாதேவியும் பிறப்பது கிடையாது, இறப்பது கிடையாது. விநாயகரும் அப்படியே, முருகன் அப்படி. நம்முடைய தெய்வம் பிறப்பு இறப்பு இல்லாதது. மற்ற தெய்வங்கள் எல்லாம் பிறப்பு இறப்பு உடையது. மற்ற பிரமேந்திராதி தேவர்கள் அத்தனை பேரும் பிறப்பையும் இறப்பையும் உடைய, பிறப்பு இறப்பு உடையது என்றால் அது வந்து சீவர்கள் என்று பெயர். சீவர்கள் பிறக்கும் இறக்கும். சிவனுக்கு பிறப்பு இல்லை இறப்பு இல்லை. இந்த சீனா சீயன்னா ரெண்டு எழுத்து இருந்து பாருங்க, சீனா சீயன்னா. முதல்ல வர்ற சீனாவுக்கு சுழி கிடையாது, சீ சுழி இல்லை, சீ சீக்கு சுழி கிடையாது. சீ நம்ம தலையில எழுதியிருக்கிறேன், சுழிச்சிருக்கிறேன், நம்ம தலையில சுழிச்சிருக்கிறேன். அதனால சிவனுக்கு சுழி இல்ல, சீவனுக்கு சுழி உண்டு. சிவனுக்கு சீனாவுக்கு சுழி இல்ல, சீவனுக்கு சுழி உண்டு. அதனால சீவர்கள் சுழியாகிய விதியை உடையவர்கள், சிவன் சுழியாகிய விதி இல்லாதவர். சிவன் விதி இல்லாதவன், சிவன் கதி இல்லாதவன். சிவன் விதி இல்லாதவன், சிவன் கதி இல்லாதவன். சீவர்கள் விதியுடையவர்கள், கதியுடையவர்கள். அதனாலே அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானுடைய புத்திரர்கள் விநாயகர் சுப்பிரமணியர். இந்த ரெண்டு உள்ளக இருக்கு, அது உங்களுக்கு தெரிஞ்ச உள்ளகதான், பைரவர் வீரபுத்திரர். அதிலே முருகப்பெருமானுடைய வரலாறு, அவன் செய்த செயல்கள், அவன் செய்த அருள் ஆற்றல் எல்லாவற்றையும் சொல்லுவது இந்த கந்தபுராணம். புராணங்களிலே மிக உயர்ந்ததாக இருப்பது கந்த புராணம். எல்லா பொருள்கள்லையும் ஒன்று உயர்ந்ததாக இருக்கும், எல்லா பொருள்கள்லையும் ஒன்று உயர்ந்ததாக இருக்கும். இப்ப உலோகம் இருக்குது அல்லவா, உலோகம், தங்கம், வெள்ளி, பித்தளை, செம்பு, ஈயம், இரும்புன்னு உலோகம், எல்லாமே உலோகம் தான். தங்கத்திலிருந்து இரும்பு வரலையும் உள்ள பொருளுக்கு மொத்தமா என்ன சொல்றது? உலோகம். அப்படிப்பட்ட உலோகங்களில் உயர்ந்தது இது தங்கம். உலோகத்தில் உயர்ந்தது தங்கத்தோட அந்த இரும்பு பித்தளை எல்லாம் ஒன்னாகுமா? ஆகுமான், எல்லாம் ஒண்ணுங்கிறான, எப்படி ஒன்னாகும்? ஆகுமா? ஆகவே தங்கத்தோடு மற்ற உலோகங்கள் சமானமாகாது, அதனாலதான் தங்க விலையேறிக்கிட்டே இருக்கு. ஆக அது போல சமயங்கள் பல இருந்தாலும் அதுல உயர்ந்த சமயம் சைவ சமயம். தங்கம் எப்படி உலோகங்களில உயர்ந்ததோ அது போல சமயங்களில உயர்ந்தது சைவ சமயம். என்ன காரணம் என்றால், மற்ற சமயங்களுக்கு இருக்கிற தலைவர்கள் கடவுள்கள் பரப்பு இறப்பு உடையவர்கள். இப்ப விஷ்ணு எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை பரப்பு பிறந்திருக்காரு, உலக நன்மைக்காக செய்தார், அது வேற, ஆனா பரப்பு இறப்பு உண்டு. அதே மாதிரி மற்ற தெய்வங்கள், பரமன் முதலான மற்ற தெய்வங்கள் எல்லாம் பரப்பு இறப்புடைய, சிவன் பரப்பு இறப்பு இல்லாத. சிவனை சேர்ந்தவர்களும் பரப்பு இறப்பு அடைய மாட்டார்கள். சிவனை இப்ப நம்ம சேர்ந்து இருக்கிறோமா, நமக்கு பரப்பு வராது. அதுவும் திருநீர் பூசிட்டா அவன்கிட்ட எமே வரமாட்டேன். திருநீர் பூசிட்டான்னு வச்சு ஒண்ணுமே தெரியாம இருந்தாலும் பரவாயில்ல, திருநீர் பூசிட்டான்னு வச்சுக்கப்பா எவன் வரமாட்டான், சாகாம இருக்க மாட்டான். ஆனால் அந்த இறந்த பிறகு போகின்ற இடம் குபாருவா, போகின்ற இடம் எங்கேயோ இருக்கும், போய்த்தானே ஆகணும். இப்ப இங்க எல்லாம் கூடி இருக்கிறோம், இப்ப ஆளுக்கு ஒரு பக்கம்தான் போவோம், இது முடிஞ்சோடனே எங்க போவான், அவ அவ இடத்துக்கு போவோம். அது போல ஜீவன் போகின்ற இடம் ஒன்று இருக்குது அல்லவா, அது இப்போது எந்த செயலிலே ஈடுபட்டு இருந்ததோ அந்த செயலுக்கு தகுந்தவாறு அந்த இடத்துக்கு போகும். இப்பொழுது சிவசம்பந்தமா இருக்கிறமா, இப்ப நம்ம யாரோட சம்பந்தம் வச்சிருக்கிறோம், சிவனோடு, சிவனோடு. அப்படி சிவனோடு சம்பந்தம் வச்சிருப்பதுனால நம்ம போகிற இடம் சிவனோ. மீட்டுங்கு வந்து வினைப்பிறவி சாராமே கள்ள புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானே நள்ளிருளி நட்டம் பயின்றாடு நாதனே தில்லையுள் கூத்தனே தன்பாட்டி நாட்டானே அல்லற் பிறவி அறுப்பானை ஒவ்வொன்று சொல்லற்கரியானை சொல்லி திருவடிக்குள் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்குள் பல்லூரி எத்தனை. அதனாலே இப்படி திருநீர் பூசி சிவநாமத்தை சொல்லுகிறான், எங்கே செல்லுவான், சிவனுக்கு தான் எவ்வளவு போக மாட்டான். அதனாலே இந்த உண்மைகளை எல்லாம் நமக்கு எடுத்து சொல்லுவது நூல்கள், அது சிவபுராணம், சிவசாஸ்திரம், சிவதோத்திரம் என்று மூன்று வகையாக இருக்கிறது. சிவதோத்திரம், சிவதோத்திரங்கிறது பன்னிரு திருமுறைகள், தேவாராதி திருமுறைகள், பன்னிரு திருமுறைகள், அதை சார்ந்த மற்றைய நூல்களும். அதே போல சிவசாஸ்திரம், ஈகண்ட சாஸ்திரம் என்று 14, அதுக்கு மேல சிவபுராணங்கள், சிவ புராணங்கள். அந்த சிவபுராணங்கள் வடமொழியில 18, அதுல ஒன்று ஸ்காந்தம். அந்த ஸ்காந்தத்தினுடைய மொழிபெயர்ப்பு இந்த கந்தபுராணம் தமிழ்ல. காஞ்சிபுரத்தில் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் பாடியது. முருகப்பெருமான் அடியெடுத்து கொடுக்க, திருத்த, அரங்கேற்றம் பண்ண இந்த வகையில இது சிறப்புடையது. முருகப்பெருமானை அடியெடுத்து தந்தான், இடையில திருத்தினான், பிறகு வந்து அரங்கேற்றம் பண்ணி வச்சான். அதை 2 வாரம் சொல்லி இருக்கிறேன். முருகப்பெருமானுடைய கரம் பட்டது. இந்த திகடசங்கர சொல்லு முருகப்பெருமான் எடுத்து கொடுத்தது. உலகலாம் என்று சேக்கலார் எடுத்திருந்தார்லவா, அது போல. அதனால இந்த புராணங்களை எல்லாம் நாம அவசியமா கற்கவனும் கேட்கவனும். அதுல இந்த கந்த புராணம் என்பது அறம், பொருள், இன்பம், வீடு, சரிய கிரிய, யோகம், ஞானம், உலகியல், அருளியல் எல்லாம் சொல்லுவது. இதுல சொல்லாததே இல்லை. உலகியல் நீதியும் சொல்லுது, அரசியல் நீதி சொல்லுது, அரசியல் நீதி சொல்லுகிறது, அருளியலையும் சொல்லுகிறது, அறம்பொருள் இன்ப வீடு என்கின்ற புருஷார்த்தங்களையும் சொல்லுகிறது, அதே போல சரியை முதலான அந்த மார்க்கங்களையும் சொல்லுவது, இதுதான் கடவுள் என்றும் சொல்லுவது, அந்த கடவுளை அடைவதற்கு வழி இதுதான் சொல்லுவது. இப்படி இதுல சொல்லாததே கிடையாது. அவ்வளவு பெரிய உயர்ந்த புராணம் இது. கந்த பெருமானுடைய பெருமையை சொல்லுவதனால இதுக்கு கந்த புராணம் என்று பெயர். உமாதேவி 6 குழந்தைகளை ஒன்றாக சேர்த்தபடியினாலே முருகனுக்கு கந்தன்னு பேர். தாயன ஆறல் பூண்டு தனங்குள்பால் அறுத்தலாலே ஏயதோர் கார்த்திகேயன் என்று ஒரு தொல்வியல் பெற்றான். முருகப்பெருமானுக்கு கார்த்திகேயன் ஒரு பேர். கார்த்திகை பெண்கள் பால் கொடுத்தபடியினாலே முருகனுக்கு கார்த்திகேயன் பேர். உமாதேவி வந்து இந்த 6 குழந்தைகளை ஒன்றாக சேர்த்தபடியினாலே கந்தன் பேர். தாயன ஆறல் பூந்து தனங்குள் பால் அறுத்தாலே ஏயதோர் கார்த்திகேயன் என்றொரு தொல்வியல் பெற்றான். சேயவன் வடிவ ஆறும் திரட்டி நீ ஒன்றா செய்தாய் ஆயதானாலே கந்த நாமனும் நாமும் பெற்றான் என்று கந்தபுராணத்திலே உமாதேவிக்கு சிவபெருமான் சொல்லுகிறார். ஆகையினால கந்த பெருமான் நமக்கு சொந்த பெருமான். வந்து 2 மனைவிகளை உடையவன் 2 மனைவி, ஒன்று கிரியாசக்தி, இன்னொன்று ஞானாசக்தி. ஒருத்தி மூலமா இந்த லோகத்து வாழ்வை தருகிறான், ஒருத்தி மூலமா அந்த லோகத்து வாழ்வை தருகிறான், வள்ளி மூலமா இந்த லோகத்து வாழ்வை தருகிறான். வள்ளியம்மா தான் நம்ம நாட்டு பொண்ணு, வள்ளியம்மை நம்ம நாட்டு பொண்ணு, தெரியுதா, தமிழ்நாட்டு, தமிழ்நாட்டு தெய்வான மேல்நாட்டு பொண்ணு, தெய்வான மேல்நாட்டு பொண்ணு. திருப்பூர்ல அடிக்கடி வள்ளியத்தான் சொல்லுவார் அருணகிரிநாதர். வள்ளி மணாளா, குறத்தி மணாளா, வள்ளியத்தான் சொல்லுவார் முருகப்பெருமான். 2 சக்திகளை உடையவன், நம்ம மாதிரி இல்ல, நம்ம மாதிரி இல்ல. 2 சக்தி ஆற்றல், 2 வகையான ஆற்றல். ஒரு வகை ஆற்றலாக இருக்கிற வள்ளி தேவியின் மூலமாக அவனை வழிபடுகின்றவர்களுக்கு இந்த உலகத்து வாழ்வை தருகிறான். தெய்வ யானை மூலமாக சொர்க்கரோக வாழ்வை தருகிறான் தேவேந்திரன் மகள். திருவடியின் மூலமாக சிவலோகத்தை கொடுக்கிறான். இந்த லோக வாழ்வு, சொர்க்கலோக வாழ்வு, சிவலோக வாழ்வு அத்தனையும் கொடுக்கக்கூடிய கடவுள் கந்த பெருமான். அவனை வாழ்த்தி வணங்கி அருள் பெற்றவர்கள் நம்முடைய நாட்டிலே நிறைய பேர், நிறைய பேர். அப்படிப்பட்ட முருகப்பெருமானுடைய தோத்திரத்தை இப்பொழுது, முதல்ல விநாயகருக்கு 2 தோத்திரம், அடுத்தாப்புல முருகப்பெருமானுடைய 1 தோத்திரம், அப்புறம் 100 பயன், அப்புறம் வாழ்த்துன்னு சொல்றார். இதுக்கு பாயிரம்னு பேர். நூல்களிலே முதல்ல சொல்லப்படுகிற பாயிரம். இப்போ சுப்பிரமணியர் 1 தோத்திரம் சொல்றார். அது எப்படி தோத்திரம்னா,
மூவிரு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றே, மூவிரு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி, ஏவரும் துதிக்க நின்ற இராறு தோள் போற்றி,
காஞ்சி மாவடி வைகுஞ்செவ்வேள் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி என்பது இந்த தோத்திரம். இதிலே முதலிலே முருகப்பெருமானுடைய ஆறு முகத்துக்கு வணக்கம் என்றார். போற்றினா வணக்கம், போற்றி என்றால் வணக்கம். ஈசனடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் ஜெயவடி போற்றின்னு அல்லவா திருவாசகத்துல. அதுபோல மூவிரு முகங்கள் போற்றி, மூவிரு என்கின்ற ஆறு முகங்களுக்கு வணக்கம்ங்கிறார் முருகப்பெருமான். ஆறு முகங்களை உடையவன். அது ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவன், சத்யோசாதம், அதோமுகம் என்கின்ற ஆறு முகங்களை உடையவன். ஈசானம், ஈசானம் மேல் நோக்கியது, அதோமுகம் கீழ் நோக்கியது, தத்புருஷம் கிழக்கு நோக்கியது, அகோரம் தெற்கு நோக்கியது, வாமதேவன் வடக்கு நோக்கியது, சத்யோசாதம் மேற்கு நோக்கியது. ஆறு ஈசானம் என்கின்ற முகம் மேல் நோக்கியது, அதோமுகம் என்பது கீழ் நோக்கியது, தத்புருஷம் கிழக்கு நோக்கியது, அகோரம் தெற்கு நோக்கியது, வாமதேவம் வடக்கு நோக்கியது, சத்யோசாதம் மேற்கு நோக்கியது. ஆறு திசையும் பாக்குறான், திசைகளே ஆறு, ஆறுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு வச்சா மேலே கீழே நான்கு திசை. அவன் பார்க்காத இடமே இல்லை. நம்ம எத்தனை பக்கம் பாக்குறான்? ஒரே பக்கம் தான். ஒரே பக்கத்தையும் ஒழுங்கா பார்க்க தெரியல. ஒரு பக்கம் தானே பாக்குறோம். அது இப்பெல்லாம் நாலு பக்கம் நேற்று கூட சொன்னேன், பின்னாடி ரெண்டு கண்ணு இருந்தா கூட தேவலாம் பரம படைக்காம விட்டானே. ஏன்னா நாலு ரோட்ல போகும்போது இங்கிட்டு பார்த்தோம்னா இங்கிட்டு வந்துருமா, இங்கிட்டு பார்த்து திரும்பதுக்குள்ள இங்கிட்டு வந்துருதா, அங்கிட்டு பார்த்து திரும்ப இங்கிட்டு வந்துருது, நாலு பக்கம் வரும். இந்த பைபாஸ் ரோடு போட்டாம்பாரு, ரொம்ப கஷ்டம். அது போல முருகப்பெருமான் எல்லா இடங்களையும் பார்க்கிறான். அவன் பார்க்காத இடமே கிடையாது. எல்லாரையும் பார்க்கிறான், எல்லாரையும் பார்க்கிறான். அவனைத்தான் எல்லாரும் பார்க்க முடியாது. அவன் எல்லாரையும் பார்க்கிறான், அவன் எல்லாரையும் பார்க்கிறான், அவனை எல்லாரும் பார்க்க முடியும். இப்ப இந்த உலகத்துல தலைவர் இருக்கிறாருன்னா தலைவரை எல்லாருக்குமே தெரியும். தலைவரை டிவியில வர்றாரு, போஸ்டர்ல வர்றாரு, பேப்பர்ல வர்றாரு, நேரா பாக்காட்டி கூட. அவருக்கு இந்த உலகத்திற்கு அத்தனை பேரும் தெரியாது. உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தலைவர் தெரியும்ப்பா, தலைவருக்கு எல்லாரையும் தெரியாது. நம்ம தலைவர் எப்படி தெரியுமா முருகன்? அவனுக்கு எல்லாரையும் தெரியும், எல்லாருக்கும் அவனை தெரியாது. தன்மை பிறரால் அறியாத தலைவா என்பது திருவாசகம். ஆகையினாலே இப்படி எல்லா இடங்களையும் அவன் பார்க்கிறான். அது சர்வ வியாபின்னு சொல்றது, சர்வ வியாபி. பாலிலே நெய் இருப்பது போல கடவுள், பாலிலே நெய் இருப்பது போல. பாலிலே நெய் எங்கன இருக்கிறது? எல்லா இடங்களிலும் இருக்கிறது. விரையில் தீயனன் பாலில் ஒரு நெய் போல், மறைய நன்றுடன் மாமணி சோதியான் என்பது அப்பர தேவாரம். கடவுள் எப்படி இருக்கிறார் என்று கேட்டால் எல்லா இடங்களிலும் இருக்கிறார். கடவுள் இல்லாத இடமே கிடையாது. அவ்வே பிள்ளையாரை பார்த்து காலை நெட்டிக்கிட்டு உட்கார்ந்துருந்தாலும் ஒரு நாள் அவ்வே அவ்வே அங்கே வந்தவங்க, என்னம்மா நீங்களே சாமியை பார்த்து காலை நெட்டிக்கிட்டு இருக்கிறீர்களே அப்படின்னு வந்தவர்கள் சொன்னார்களா? அதுக்கு அவர் சொன்னாலும் சாமி இல்லாத இடம் சொல்லுங்க, நான் பார்த்து நீட்டுக்கிறேனாலும் சாமி இல்லாத. ஆறுமுகன் அவர் யாழ்ப்பாணத்து நல்லூர் ஆறுமுகன் அவர் எழுதுறாரு, ஒரு பயம் என்ன பண்ண, நீ கடவுள் இருக்கிற இடத்த காட்டினா உனக்கு ஒரு படம் தாரேன் நான், ஒரு படம். அந்த பையன் என்ன சொன்ன, அடுத்த பையன் நீ இல்லாத இடத்த காட்டினா உனக்கு ரெண்டு படம் தாரு. கடவுள் எங்க இருக்கிறாரு? எல்லா இடங்களும். நம்ம தான் ஒரு இடத்துல இருக்க முடியும். இப்ப நான் துறையூர்ல தான் இருக்கிறேன், விழுத்தல் இல்லையா, துறையூர்ல இருக்கிறேன். அங்க விட்டுனா இங்க இருக்க மாட்டேன், இங்க அங்க இங்க இருந்து அங்க இருக்க. அவன் தான் அங்குங்கநாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்தபூர் தாய்மான, அங்குங்கநாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்தபூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது என்பது தாய்மானவர் பாடம். அதே நம்ம சித்தியார்ல சிவஞான சித்தியாருங்கிற நூல் சொல்லிச்சு, கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்கிறார்னா எல்லாரும் பார்க்கணும் இல்ல அப்படின்னு கேட்டோம். நியாயம் தானே? கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்கிறார்னு சொன்னா எல்லாரும் பார்க்கணும் இல்ல, ஏன் எல்லாருக்கும் தெரியல அப்படின்னு கேள்விய போட்டு அதுக்கு விட சொல்றாரு. எப்பா சூரியன் எல்லா இடத்துலயும் இருக்கிறான்ல, சூரியன் எல்லா இடத்துலயும் இருக்கிறான்ல. கண்ணு இல்லாதவனுக்கு சூரியன் தெரியுமா? ரெண்டு கண்ணு இல்லாதவனுக்கு சூரியன் தெரியுமா? சூரியன் மேல குறையா கண்ணு இல்லாத மேல குறையா? கண்ணு இல்லாத மேல கண்ணு இல்லாமையினாலே சூரியன் தெரியவில்லை. கண்ணு இல்லாதவனுக்கு சூரியன் தெரியா? சூரியன் எங்கு வியாபியா இருக்கிறான்? ஒளியாக இருக்கிறான். இருட்டா இல்ல, சூரியன் இருட்டா ஒளியா? ஒளிதான். எங்க இருக்கிறேன்? எல்லா இடங்களிலும் இருக்கிறேன். கண்ணு இல்லாதவனுக்கு ஏன் தெரியல? கண்ணு இல்லாமையினாலும் தெரியும். அது போல ஞானம் இல்லாதவனுக்கு கடவுள் தெரியாது. அந்த சாமியே இந்த கண்ணால பார்க்க முடியாது, ஞானமாகிய கண்ணாலே பார்க்கும். இது ஊனக்கண்ணு, ஞானம். ஆகையினால இப்படி எல்லா இடங்களிலும் இருக்கிறான், எல்லாரையும் பார்க்கிறான், சர்வ வியாபியாக இருக்கிறான் என்கின்ற ஒரு குறிப்பு தான் அவன் ஆறு முகமாக இருக்கும். முருகன் ஆறு முகம். அது தேவர்கள் எல்லாம் அஞ்சு முகத்தோட போனார்கள். சிவபெருமான்கிட்ட அஞ்சு முகத்தோட, அஞ்சு முகம்னா தெரியுதா, பயந்து விட்டு போனார் சூரபன்மனுக்கு, பயந்து உண்டு போனார், அஞ்சு முகத்தோட வாடி போனார். அப்படி நீங்கள் அஞ்ச வேண்டாம் என்று சொல்லி அவர் ஆறுமுகம் ஆனார், ஆறுமுகம் ஆனார், அஞ்சு தலையோட போனார்கள். சிவபெருமான் ஆறு தலையோட ஆனார், ஆறுதலை தந்தார், ஆறுதலை தந்தார். எல்லாரும் என்னத்தை விரும்புறாரு, ஆறுதல். காலமாக போல ஒரு பாடினாரு, சங்கரருக்கும் ஆறுதலை, சங்கரருக்கும் ஆறுதலை, சண்முகருக்கும் ஆறுதலை, சண்முகருக்கும் ஆறுதலை, ஐங்கரருக்கு மாறுதலையானது, விநாயகருக்கு மாறுதலை யானத்தில, சங்கை பிடித்தோருக்கு ஆறுதலை, சங்கை பிடித்தோராரு, ஆத்து தலைக்கு வச்சு கொடுத்துருங்க ஸ்ரீரங்கத்துல, சங்க சண்முகருக்கும் ஆறுதலை, ஐங்கரருக்கும் ஆறுதலையானது, சங்கை பிடித்தோருக்கும் ஆறுதலை, பித்தா நின் பாதம் படித்தோருக்கும் ஆறுதலை பார் என்பது கலமக புலவர் பாட்டு. அதனாலே அப்படி ஆறுமுகமாக இருக்கிற முருகப்பெருமான் மூவிரு முகங்கள் போற்றி முகம் ஒளி கருணை போற்றி. அதையால முக்கியமானது மனிதனுக்கு முகம்தான், மனிதனுக்கு முகம்தான் முக்கியம், முக்கியமானது. என்றான் உடம்பிற்கு சிரசே பிரதானம் என்று சொல்லுது அல்லவா, என்றான் உடம்பிற்கு சிரசே, சிரசிலே மிக பிரதானமாக இருப்பது முகம், முகத்திலே பிரதானமாக இருப்பது கண்ணு, கண்ணாலே முகம் விளங்குகிறது, கண்ணாலே முகம் விளங்குகிறது, முகத்தாலே உடம்பு விளங்குகிறது, விளங்குதா. அதனால முகம் முக்கியமானது. முகம் நல்லா இருந்தா அவன் என்ன சொல்லுவான், ஆள் நல்லா இருக்கா, முகம் நல்லா இருந்துச்சு பொண்ணை பாத்துட்டீங்களா, பாத்துட்டா எப்படி இருக்கா, இன்னும் நல்லா இருக்கா, எதை வச்சு, முகத்தை வச்சுதான், முகம் தான் முக்கியம், முகம் தான் முக்கியம். எல்லாவற்றையும் காட்டுவது முகம்தான், உள்ளே இருக்கிறது எல்லாம் காட்டுறது எது, அடுத்தது காட்டும் பளிங்குவோல். அதனாலே உள்ளே இருக்கிற நம்முடைய எண்ணத்தை, நம்முடைய வருத்தத்தை, நம்முடைய மகிழ்ச்சியை காட்டுதெல்லாம் முகம்தான். இப்ப முருகனை பார்த்த உடனே என்னமா இருக்கு, அந்த ஆறு முகத்தை பார்த்த உடனே அடாடாடாடாடா, முருகனை பார்த்த உடனே என்னமா இருக்கு, முகத்தை தான் பார்த்த உடனே மனிதனுக்கு ஆறுதல் உண்டாகும். அதனாலே அந்த முகத்துக்கு முதல்ல வணக்கம், முகத்துக்கு முதல்ல வணக்கம். அப்புறம் அந்த முகம் எப்படி இருக்குதுங்கிறாரு, முகம் கருணைய பொழியுதுன்னு, முகம் முருகப்பெருமானுடைய முகம் கருணைய பொழிகிறது. நம்முடைய முகமெல்லாம் அப்படி கருணை பொழியாது, ஏதோ சில வேளையில வேண்டியவர்கிட்ட கருணை பொழியும், அப்புறம் எல்லாத்துக்கிட்டையும் அது வந்து கடுப்பாத்தான். அது வீட்டுல ஏதாவது இல்லைன்னா அந்த நேரத்துக்கு வீட்டுக்காரிய பாக்கணும், யாரு மேல கடுப்பா இருப்பா, வீட்டுக்கார மேல. அதனாலே அந்த முகத்துலதான் எல்லாமே இருக்கிறது, முகத்துக்கு முகம்னு சொல்லுவாங்க, முகத்துக்கு முகம்னு சொல்லுவாங்க. அதனாலே முருகப்பெருமானுடைய முகம் எப்படிப்பட்டது, கருணையை புரியும், கருணைன்னு புரியுத, அருள் இறக்கம் ஆன்மாக்கள் எல்லாம் உயர்வு என்கின்ற இல்லை இல்லாத கருணையை புரியும். அது அவதாரத்திலையும் சொல்றாரு, அவதாரத்தில் சொல்லும் போது அருவம் உருவமாய் அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பரமமாய் நின்ற ஜோதி பிளம்பு, அது ஒரு மேனியாக கருணை ஊர் முகங்களாரும் கரங்கள் பன்னிரெண்டும் கொண்டே ஒரு திரு முருகன் வந்தாங்கு உதித்தரன் உலகம் உய்ய என்பது அவதாரத்தில் சொல்லுகிறார். அதனால முருகப்பெருமானுடைய முகம் எப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கும், எப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கும், கருணைய பொழியும், பார்க்கின்றவர்களா மகிழ்ச்சியை கொடுக்கிற முகம். அதே அந்த விராலி மலை திருக்கோள்ல சொல்றாரு அருணகிரிநாதர், சீரான கோல கால நவமணி மாலாபிஷேக பார வெகுவித தேவாதி தேவர் சேவை செய்யும் முக மலராறும், தேவாதி தேவர்கள் சேவை செய்யும் முக மலராறும் என்பது அந்த திருக்கோள். அதனாலே அந்த முகத்துக்கு வணக்கம், ஆறு முகத்துக்கு வணக்கம், ஆறு முகங்களும் புலி என்ற கருணைக்கு வணக்கம், இரக்கத்துக்கு வணக்கம்.